என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் நான் வந்து உடைய ஆசீர்வதிப்பேன் சொல்லியறல்லவா. வாக்கு வாராத தேவனே, சபையிலே எங்கள் கூடுகையிலே என்னாலும் எப்பொழுதும் ஐயா உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. தேவகுமாரனாகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எங்களை வாழ வைத்த நாமம், எங்களை ரட்சித்த நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சபையிலே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக, 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 உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு போதியுங்க ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை வளப்படுத்துங்க. தேவனை அறிகிற அறிவிலே வளரும், தேவ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கவும் தக்கதா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள செயல்படுங்க. இன்னும் நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றவும் சத்தியத்தின்படி உத்தமமாய் வாழவும் தக்கதாக எங்களுடைய உள்ளான மனுஷனிலே, எங்களுடைய ஆத்துமாவிலே, எங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒரு செயலை நடப்பிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறேன். தேவ சித்தம் செய்யப்படுவதா, கர்த்தருடைய நாமங்கள் மத்தியில் பரிசுத்தப்படுவதா, தேவ ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆவே. உட்காரும். ஒரு சிறிது நேரம் நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்ம தேசத்தில் இருக்கிற சபைகளுக்குள்ளே இந்த ஆராதனை முறைமைகள் வந்தால் நலமாக இருக்கும். சபையிலே பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனா ஆராதனை முறைகள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பார்க்கறதுக்கு தேவனை ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை முறைமைகள் அங்கே புகுத்தப்பட்டால் நலமா இருக்கும். ஆகவே அடுத்த வருஷம் வந்தால் ஊழியர்களுக்கு ஒரு கூட்டம் வைங்க பாசிட்டு சொல்லி சில பேர் இடத்துல கேட்டிருக்கிறாங்க. எனக்கு அறிவானவர்களே, எனக்கு இந்த பரம் வந்து பாட்டு கடந்த 3 வருஷமாக ஒரு தம்பி பாட்டு பாடுறான், அவன் நல்லா பாடுவான். அவன் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். அவன் இனிமேல் கதைக்க முடியாது, பேச முடியாது, பாட முடியாது, என்ன தொண்டையில கேன்சர் என்று சொல்லி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த நேரத்தில் தான் இவன் கர்த்தராய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவர் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும்னு சொல்லி உருக்கமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அற்புதம் செய்து ஒரு ஒப்புரிசம் இல்லாம அவன் தொண்டையை சுகமாக்கினபடியால் இன்றைக்கு மேட மேடையாக பாடிக்கிட்டு இருக்கிறான். நாதின நீ பாடு மகனே, நல்லா பாடு, ஆண்ட உனக்கு தொண்டையை திறந்திருக்க அற்புதமா பாடுன்னு சொல்லி விட்டுருக்க. எனக்கு அறிமானவர்களே, நம்ம தேசத்தில் இருக்கிற சபைகளுக்குள்ளே இந்த ஆராதனை முறைமைகள் புகுத்தப்பட்டால் நலமா இருக்கும். ஆராதனை ஜனங்கள் பாடி தேவனை துதித்து ஆவியில நிரம்பி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஆராதனை முறைமைகள் அங்கே மாற்றங்கள் கொண்டு வந்தால் நலமா இருக்கும். சபைகளிலே நன்மைகள் உண்டு, மாற்றப்பட வேண்டிய காரியங்களும் உண்டு. ஜெயப்படுவோம், கர்த்தரை சித்தம் செய்யப்படும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டாலும் நாம் இப்பொழுது சீக்கிரமாய் கத்தோட செய்திகளை கடந்து சொல்ல கம்பி போலீஸ் ஒன்று தேசல ஒன்றிக்கர் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் சுருக்கமாக இன்றைக்கு முடிப்பேன், முடிக்க வேணும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று தேசல ஒன்றிக்கர் 4வது அதிகாரம் கம்பி போலீஸ் ஒன்று தேசல ஒன்றிக்கர் 4வது அதிகாரம் 16-17 ஒன்று தேசல ஒன்றிக்கர் 4வது அதிகாரம் 16-17 நாம் வாசிக்க கேட்போம்.
ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும்,
கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும்,
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்,
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்,
தேவ எக்காலத்தோடும்,
தேவ எக்காலத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
வானத்திலிருந்து இறங்கி வருவார். படிங்க.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில்
மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு
இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு என் அன்பு நெஞ்சைகளே, ஒருவேளை இந்த ஆராதனைக்கு ஏதோ சில பிரச்சனைகளினால், எதிர்பாராத நெருக்கடிகளினால துவண்டு போய் துக்கத்தோடு மத விரக்தியோடு வழியில சொல்ல முடியாட்டாலும் நீங்க உட்கார்ந்திருக்கலாம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், அரும விசுவாசியே, அரும விசுவாசியே, உனக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தைகளினால ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தைகளால ஒருவர் ஒருவர் கம்ஃபர்ட் பண்ணுங்கள். என்ன, ஆண்டவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, ஆண்டவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவே நீ இந்த வார்த்தைகளினால ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ரோமர் 8 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமை விசுவாசியே, என் அருமை அன்பு தம்பி தங்கச்சி அண்டமாறு அக்கமாறு, உடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், ஆனால் துவண்டு போகாது. ஏனென்றால் இக்காலத்தில் நீ அனுபவிக்கிற பாடுகள் வேதனைகள் இனிமேல் வெளிப்பட போற மகிமையான வாழ்வுக்கு ஒப்பானது அல்ல என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள், வரவேண்டியவர் வருவார், அல்லது நீ சந்திக்க வேண்டியவர் சந்திப்பார். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. உனக்கும் எனக்கும் ஒரு மகிமையின் வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம், மகிமையான ஒரு வாசஸ்தலம், நாம் வாசம் பண்ண, நாம் தங்க, நாம் வாழ, நாம் நிரந்தரமாக குடியிருக்க ஆண்டவர் நமக்காக ஒரு மகிமையான வாசஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு மகிமையான சரீரத்தை ஆண்டவர் தருவதற்கு வாக்குப்படி இருக்கிறார். யோவான் நிருபத்தில் நாம் வாசிக்கிறது போல, அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அப்படியே நாமும் இருப்போமா? எவ்வளவு மகிமையான ஒரு நற்செய்தி, எவ்வளவு ஒரு நம்பிக்கையான நற்செய்தி! எனக்கு அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை குறுகிறது, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. எனக்கு அன்பு நெஞ்சங்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார். பரலோக மகிமையான வாசத்தலத்தை நீ அனுபவிக்கவும், அந்த மகிமை சர்வத்தில் குடியிருக்கவும் ஆண்டவர் இயேசு உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், தன் ஜீவ புத்தகத்தில் உன் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தைரியமாறு. ஒருவேளை இந்த உலகத்தில் படிப்போடும் பணத்தோடும் பட்டத்தோடும் படாடபத்தோடும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பார்த்தால் வாழ்ந்தால் அவர்களைப் போல வல்லவோ வாழ்வோன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது பொய்யான வாழ்வு, அது மெய்யான வாழ்வு இல்லை, அது மாயான வாழ்வு. அவன் மறித்தால் போகிறத நாம் அறிவோமே. ஆனால் ஒருவேளை இந்த உலகத்தில் வேதனைகளை, பாடுகளை, கண்ணீர்களை, துன்பங்களை, குறைவுகளை அனுபவிக்கலாம். ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை மறந்து விடாது. நீ மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்பட அழைக்கப்பட்ட என்பதை மறந்து விடாது. உனக்கு ஒரு மகிமையின் சதத்தை ஆண்டவர் வாக்கு பணிக்க என்பதை மறந்துடாது. ஆகவே தைரியமாயிரு, இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைய நம்முடைய செய்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாகும். இதற்கு முன்பு பல தடவைகள் இந்த இப்படியான ஒரு செய்தியை பேச நான் முயற்சித்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அது இடம் தந்திருக்கார். நம்புறேன், நான் பேச போகிற இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு இருக்கிற நேரத்துக்கு நமக்கு முடிக்காது எனக்கு நல்லா தெரியும். கத்தரிக்கு சித்தமான அடுத்த வாரம் நான் தொடருவேன். நான் சொல்றது நன்றாய் கவனிங்க. திரும்ப அந்த வசனத்துக்கு சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. கத்தர் தாமே ஆரவாரம், மூன்று சத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்க. கத்தர் முதலாவது, கத்தர் தாமே ஆரவாரத்தோடும், யாரு? கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தம் மிகாயேல், பிரதான தூதன் மிகாயேலுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வரும் பொழுது மூன்று சத்தங்கள் கேட்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆரவாரத்தோடும். இரண்டாவது, பிரதான தூதனுடைய
சத்தத்தோடும்,
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய
சத்தத்தோடும்,
தேவ எக்காலத்தோடும் மூன்று சத்தம் கேட்கும். நன்றாக கவனிங்க, நான் சொல்லப்படுது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த சத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கேட்கப்பட மாட்டாது. நல்லா விலை கொடுங்க. இந்த சத்தம் உயிரோடு இருக்கிற எல்லோருக்கும் கேட்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த சத்தம் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே தேவகுமாரே வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த சத்தம் கேட்க, இரட்டைகள் முளைக்க, அவர்கள் காட்டிலே மிதக்க, பறக்க மத்திய ஆகாயத்திலே மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க பறந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இது வேதம் நமக்கு தருகிற வெளிப்பாடு சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைய நவ நாகரிக உலகத்திற்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வழங்குகிற மிக முக்கியமான நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார் என்பதே. சபைக்கு ஒரு நம்பிக்கை நற்செய்தி இருக்கிறது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார் என்பதே. நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நாம் ஒரு நம்பிக்கை நற்செய்தி வைத்திருக்கிறோம். அது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார், இந்த பூமியை நியாயத்திற்கு வருகிறார் என்கிற நற்செய்தி சபைக்கு கிடைக்கிறது. இந்த செய்தி வெளியிலே போகக்கூடிய கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாலும் என்னை கவனிங்க. ஆகவே மூன்று சத்தங்கள் கேட்க ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வர ரட்சிக்கப்பட்ட சபைகளிலே ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் பறந்து போவார்கள். இங்கும் ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபை என்கின்ற பேழைக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை திட்டமாக இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நடந்து முடிந்த ஜல பிரவாகத்திலே நோவா உட்பட 8 பேர் பேழைக்குள்ளே இருந்தபடியால் காக்கப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்த்தோமே. இனிமேல் வரப்போற அழிவுக்கு தப்பிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற அமைப்பாகிய தேவனுடைய நியமனமாகிய சபை என்கின்ற பேழைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடங்கி அங்கிருந்து சத்தியத்தை கட்டு தேவ சாயலாக மாறி தேவகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய நியமனமாகும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசுடைய சபையாகிய சரணத்திலே நீ அங்கமாக வேண்டும், அவயமாக வேண்டும் என்று சத்தியத்துப்படி நான் உனக்கு சொல்றேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருகிறது, சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஆகவே சபை என்கின்ற மனவாட்டியிலே நீ அங்கமாக இருந்து அதிலே தேவ சத்தியத்தை கட்டு தேவ சாயலாக மாறி தேவகுமார வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சத்தியத்துப்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படு. ஆகவே இந்த சத்தம் உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் கேள்விப்படாது, ஆனால் ஆயத்தமா இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தம் கேட்க அவர்கள் பறந்து போவார்கள். இப்ப என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போற. அநேக காரியங்கள் மனதில் இருக்குது, அவைகளுக்கு நேரம் போதாது. ஆனா சொல்றேன் கேளுங்க, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்றது நன்றாக கவனிங்க. ஆண்டவர் இயேசுடைய மீள் வருகை ரெண்டு கட்டமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற போதனைகளை குறித்து கவனிங்க. ஏனென்றால் இனி வருகிற நாட்களிலேயோ ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கிற போதனைகளை குறித்து கவனிங்க, கவனமாக இருங்க. டிவியில வருகிற எல்லா செய்திகளுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆனா சரியான செய்திகளை மாத்திரம் டெலிவிஷன்ல நீங்க கேட்டு பக்தி விரித்து அடைவோம்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு அன்பாக புத்தி சொல்லுகிறேன். அதை மீறி நீங்கள் போனால் அதற்கு நான் பாடில்லை என்று கத்திருக்கப்பட்டாலும் சொல்லிவிடுகிறேன். எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய வருகை ரெண்டு கட்டமாக இருக்கும் என்று சத்தியத்துபடி நான் உங்களை சொல்கிறேன். முதலாவது வருகை நாம் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எடுத்து வாசியுங்க 1 கொரிந்தியர் 15 எல்லாம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15:51-52 படிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 15
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நல்லா கவனிங்க, எல்லாரும் படிங்க. ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட். அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஹார்ட் பிளேஸ். 1 கொரிந்தியர் 15:51-52 இல்லையா, படி.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
என்ன சொல்கிறார் பாருங்க, இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படியான ஒரு காரியம் பலனாகிறது. நல்லா விளைய கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்கு உலகத்தின் முடிவு வரை ஆண்டவர் சில விளக்கங்களை தூர பார்வையை கொடுத்தாலும் சபையை குறித்த தரிசனம் ஒருவருக்கு கொடுக்கப்படவில்லை. அது மறைவாகவே இருந்திருக்குது. ஆகவே இங்கு வேதம் சொல்லுகிறது, இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் அறிவிக்கிறேன். படிங்க.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது,
ஒரு நிமிஷத்திலே
ஒரு இமைப்பொழுதிலே அர்த்தம் என்ன? ஒரு இமைப்பொழுது அர்த்தம் என்ன? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே நாம் எல்லோரும் என்னவாம்? மறு ரூபம். அப்போதான் நான் சொல்றேன், மகிமையின் சரீரம். மறுபும் ஆக்கப்பட்ட மகிமையின் சரீரத்திலே கிறிஸ்து இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க தேவோட பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு அறிவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். சோ இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், சொல்ல கவனிங்க. ஏன் சொன்னா, இந்த சபையை குறித்தும் சபையில் இருக்க தேவோட பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த காரியங்களும் நல்லா கவனிங்க. பைபிள் ஸ்கூல்ல கூட சொல்லித்தராத காரியங்கள் சொல்லுங்க. சபையை குறித்தும் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுற காரியங்களை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த தீக்கதிசைகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவேதான் அவர் சொல்றாரு, இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். என்னவென்றால் படியுங்க,
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை.
நாம் எல்லோரும் நித்திரை, யார் இந்த நாம் எல்லோரும்? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை.
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது,
ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம்,
நாம் எல்லோரும் என்ன செய்வோம்? மறுரூபமாவோம். அதாவது இந்த சரீரத்தை, இந்த உடலை, நான் இனிமன் சொன்ன கேளுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கும் தெரியுமா? எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அப்படியானால் பிதா இயேசுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. ஆண்டவர் இயேசு அந்த சரீரத்திலே குடியிருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கடந்து சென்றார். அதை போலவே உனக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் இந்த பூமியில ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சரீரத்திலே தான் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படி அந்த சரீரத்திலிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தன் ஓட்டத்தை ஓடி முடித்தாரோ, நீங்களும் நானும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சரீரத்திலே குடியிருந்து தேவ சித்தத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற கவனமாக நாம இருக்கணும். எனக்கு அறிமானங்களே, ஆண்டவர் இயேசு செய்து முடித்தது போல நாமும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். என்ன நடக்கும்? ஆண்டவர் இயேசுடைய சத்தம் கேட்க இந்த சரீரத்தை நாம் களைந்து விட்டு ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகப்பட்டு அந்த மகிமை சரீரத்தில் தான் இயேசுவை மத்திய ஆகத்திலே நாம் சந்திக்க போறோம். ஏனென்றால் இந்த ரத்தத்திலும் இந்த மாமிசத்திலும் ஆண்டவர் இயேசுவை நாம் தரிசிக்கவே முடியாது. ஆகவே ஒரு இமை பொழுதிலே ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மறுரூபப்பட்டு ரக்கைகள் முளைக்கவோ என்னவோ அவர்கள் பறந்து சென்று மத்திய ஆகாயத்திலே சபையாகிய மனவாட்டி மனவாளனாகிய இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க அங்கே ஆட்டுக்குடியானுடைய கலியாண வீடு நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. நான் அடுத்த வாரம் நேரம் தான் சொல்வேன். அந்த அந்த மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இயேசுவை பரிசுத்தவான்கள் சந்திக்க ஆட்டுக்குடியான கலியாணம் நடக்க அங்கேதான் தேவ பிள்ளைகளுக்குரிய வெகுமதிகள் கொடுக்கப்படும். அங்கே வேதத்திலே தெளிவாக ஐந்து விதமான கிரீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்து விதமான கிரீடங்களும் அங்கு மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இயேசுவினாலே இந்த கிரீடங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். அவை என்ன கிரீடங்கள் என்றும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்காக அந்த கிரீடங்களை ஆண்டவர் வைத்திருக்கார் சொல்லி அடுத்த முறை சமயங்களை தான் நான் சொல்லுவேன். என கரிமானவர்களே, அங்கு இங்க பூமியிலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்க மத்திய ஆகாயத்திலே சபை மனமானோடு உட்கார். நல்லா கவனி, நல்லா கவனிங்க. சபை மத்திய ஆகாயத்துக்கு போக பூமியிலே மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்ல வந்தது என்ன? ஆண்டவர் இயேசுடைய வருகை ரெண்டு கட்டமாக இருக்கும்படி சொன்னேன். சோ முதல் வருகையை உலகம் காணாது. இடைக்கு சிலர் இதை நம்புறாங்க இல்ல, ஆகவே நான் உனக்கு திட்டமாக சொல்றேன், சொல்ற சத்தியத்தை நன்றா விளைய கொள்ளுங்க. சில பேர் இன்றைக்கு இந்த ரப்சர், அதாவது ஆண்டவர் இயேசுடைய பகிரங்க ரகசிய வரையும் நம்புறாங்க. நம்பாதவன் நம்பாம இருந்துட்டு போடும், அதை கத்து. ஆனா நான் உனக்கு சொல்றேன், ஒருவன் தேவ ஆவியர் பெற்றவனாக இருந்தால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ள கடவன், கத்துடைய நாமத்துக்கு மகமே உண்டான். சொன்ன கேளுங்க, ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகையில சபை மத்தியாகத்துக்கு போகும். அங்கே ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் போட்டு நடக்கும். பரிசுத்தவான்கள் ஆண்டவர் இயேசுவோடு உட்கார பூமியிலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்க பிற்பாடு மூன்று வருடத்துக்கு பிற்பாடு மகா உத்தர உபத்திரவ காலம் ஆரம்பமாகும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என கருமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். இப்ப பரிசுத்தவான்கள் அங்கே இருக்க பூமியிலே உபத்திரவ காலம் ஆரம்பம் சொன்ன கவனிங்க. அப்ப சபை ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற காலம்தான் ரகசிய வருகையாக சொல்லுங்க. சபை மத்தியாகத்தில் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற அந்த வேளை தான் ரகசிய வருகையா. இங்கும் ஒரு காரியத்தை நான் குறிப்பிடுகிறேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் என்ன உயிரோடு இருக்கிற நாம் எல்லோரும் ஒரு இமைப்படுதல மருவமாட்டு பறந்து போவோம் இல்லையா? ஆனால் நாம் மருவமாகறதுக்கு முதல் நமக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளே மறித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார் என்றால் இதை குறித்து சொன்னால் உயிர்த்தெழுதல வரிசைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று குறைந்த 15 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் சொன்ன கொஞ்சம் வேகமா போறபடி நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. ரைட், உயிர்த்தெழுதலே வரிசைகள் இருக்கிறது. அவன் அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் உயிரோடு இருக்கிற நாம் ஒருமை பொழுதிலே மர்வமாகி ஆண்டவர் இயேசுவை சந்திக்க பறந்து போக அதற்கு முன்பாக முதலாவது நமக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளே மறித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருந்து ஆண்டவர் இயேசுடத்திலே போவார்கள். அதற்கு பிற்பாடு நாம் ஆண்டவர் இயேசுடத்திலே செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். ஆகவே என்ன கர்மானவர்களே, முதல் முதல் ஆண்டவர் இயேசுடைய வருகையில ரெண்டு கட்டம் இருக்குன்னு சொன்னேன். முதல் கட்டம் என்னவென்றால் சபை மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பது முதல் கட்டமாகும். இதை உலகம் அறியாது. நான் சொல்றதை கேளுங்க, சபை ஆயத்தமா இருக்கிற பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு பறந்து போக பூமியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படும். இதுவரை உலகத்திலே ஏற்படாத ஒரு மிகப்பெரிய பரபரப்பின் செய்தி இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கும். என்னவென்றால் உலகெங்கும் இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை காணவில்லை, ஒரு கூட்ட ஜனத்தை காணவில்லை, ஒரு கூட்ட ஜனத்தை காணவில்லை என்கின்ற செய்தி உலகம் முழுவதும் பரபரப்பாகும். எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாகவும் டிவியிலே அல்லது எவ்ரி மீடியாக்களிலும் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்து பேசுவார்கள். இனி நடக்கப்படுவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு மத்தியாயத்தில் வர சபை மத்தியாயத்துக்கு போற அந்த சம்பவம் பிற்பாடு சரித்திரமாகும். இந்த காரியத்திலே கைவிடப்படுவதை நிலைமை மிக பரிதாபமாகும். நான் சொல்றதை கேளுங்க, இயேசுவை மத்தியாகத்தில் சபை சந்திக்க போறது அல்லவா, இந்த இடத்திலே கைவிடப்படுகிற சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை மிக 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 பரிதாபமாகும். காலம் முழுக்க சபைக்கு வந்து காலம் முழுக்க வேதத்தை தூக்கியும் ஆண்டவர் இயேசுவோட வருகையிலே நாம் கைவிடப்பட்டால் நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கிறவன் தான் உலகத்தையாவது அனுபவிக்கிறான். ஆனா உள்ளே வந்துவிட்ட நாமோ உலகத்தில் பாதி ஆண்டவருடைய பாதி ஆண்டவருடைய பாதி என்று ரெண்டும் கட்ட நிலைமையில இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்ட பிற்பாடு அவர்கள் நிலைமை பரிதாபமாக இருக்கும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடு, நன்றாக கவனிங்க. பெந்தெகோஸ்த் நாளிலே சபை ஆரம்பமானது நாம் அறிவோமே. சபை ஆரம்பமானது எப்பொழுது? பெந்தெகோஸ்த் நாளிலே பரிசுத்தாவியன் இறங்கி வந்த போது சபை ஆரம்பமானது. இது நாம் எல்லாம் அறிந்த உண்மை. ஆகவே பெந்தெகோஸ்த் நாளிலே பரிசுத்தாவியன் இறங்கி வந்து சபை ஆரம்பித்தாரு. இந்த சபையை இன்றைக்கு ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரு. எதற்கு ஆயத்தப்படுத்துறாரு? மனவாட வருகைக்கு சபையை என்ன செய்யறாரு? ஆவியானவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மத்திலே அசைவாடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தாவிய தேவனுக்கு கனமும் துதியும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 அவன் மனம் திரும்பி தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து தேவ சத்தத்துக்கு விட்டுக் கொடுத்து தன்னைத்தான் ஆயுதப்படுத்திக் கொள்கிறான். ஆகவே என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு வரும்பொழுது சபைகளில் இருந்தாலும் கைவிடப்படுவதில்லை பரிதாபமாக இருக்கும். ஏனென்றால் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவரும் கடந்து சென்று விடுவார். ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் சபையை ஆரம்பிக்க வந்தாரு. இப்ப ஆரம்பிக்க வந்த பரிசுத்தாவியானவர் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தப்பட்ட சபையை மனவானாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கையளிக்க அவரும் சபையோடு அவரும் கடந்து செல்வார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கும் பொழுதே பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியவர் இருக்கும் பொழுதே மனம் திரும்ப கடினமா இருக்கிற மனுஷனே, பரிசுத்தாவியவர் உணர்த்தி பரிசுத்தாமல் இருக்கும் பொழுதே உன் இருதயத்தை கடினப்படுத்துகிற மனுஷனே, பரிசுத்தாவியனை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு நீ எங்கே மனம் திரும்ப போறாய்? எப்படி குணப்பட போகிறாய்? எப்படி தேவனை தரிசிக்க போகிறாய்? ஆகவே இன்றைக்கே ரட்சணியினால் இப்பொழுது அணுக்கிற காலம் என்று வேதம் சொல்றது. ஆகவே கேட்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் சொல்லி வேதம் சொல்றது. ஆகவே தேவனுடைய வசனத்துக்கும் சத்தத்துக்கும் வளைந்து கொடுத்து தேவனுடைய சாயலாக நாம மாறி ஆண்டவர் இயேசுவோட வருகையிலே நாம் மிஸ் பண்ணப்படாமல் தேவராட்சியத்தை சுதந்திரிக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏன் தெரியுமா? உன்னையும் முன்குறித்திருக்கிறாரு, உன்னையும் அழைத்திருக்கிறாரு, உனக்கும் பரலோக ராஜ்யத்தின் இன்விடேஷனை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நீ அதை இழந்திடாத. ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவராட்சியத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று பல தடவை இந்த சபையிலே நான் பேசியிருக்கிறேன்.
இன்றைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்காய், உனக்கு பரலோக ராஜ்யத்தை இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இனிமே நீ செய்ய வேண்டிய காரியம் என்றால் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும், அவர் வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நான் ஒரு காரியம் சொல்றேன், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்பொழுது இயேசு வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள், ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் தான் இப்போதைக்கு வராமல் இன்னும் கொஞ்சம் லேட்டா வரட்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது எந்த கேட்டகரியில் இருக்கிறாய் என்பதை உண்டு மனசாட்சி அறியும், தேவனும் அறிவார். ஆனால் ஒருவரையும் ஆண்டவர் இழக்க விரும்பவில்லை. ஒருவரும் தேவராட்சியத்தை மிஸ் பண்றது தேவனுக்கு சித்தமும் இல்லை. ஏனென்றால் தேவராட்சியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக இத்தனை பாடுகள் பட்டு நமக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாக தந்தார் என்பதை நாம் அறிவோமே. ஆகவே என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு சபையை சந்தித்து அதை எடுத்துக்கொள்வது முதலாவது ரகசிய வருகையாகும், இரண்டாவது பகிரங்க வருகையாகும். நான் சொல்றதை நல்லா கவனிங்க. சோ இந்த ரகசிய வருகையில் என்ன நடக்க போகுது, சபை எடுத்துக்கொள்ளப்பட, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி உலகத்திலே ஆரம்பமாகும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த உலகத்திலே ஆரம்பமாகட்டும். சில காலங்களுக்கு முன்பாக EU-விலே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவன் யாராக இருந்தாலும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று அவர் கொக்கரித்திருக்கிறார். இதற்கு பின்பாக ஒரு சத்தம், அந்த கிறிஸ்துவின் சத்தம் கேட்கிறது என்பதை ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நான் சவால் விடுகிறேன். நான் சொன்னதை கேளுங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் கோரிக்கை என்ன, உலக தலைவர்களுடைய கோரிக்கை என்ன, உலக தலைவர்களுடைய கூக்குரல் என்ன, one world, one passport, one currency. இன்றைக்கு ஒரே உலகம், ஒரே நாணயம், ஒரே பாஸ்போர்ட் வர வேண்டும் என்று சொல்லி உலக தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூக்குரல் கூட ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு பிற்பாடு அந்த கிறிஸ்துவின் சத்தம் கேட்கறது நமக்கு புரியுறது இல்லையா? நாம் ஆவிக்குரியவர் சொன்னால் எல்லாவற்றையும் நாம் நிதானித்து அறிந்தவர்களாக இருக்க முடியும் இல்லவா? ஆகவே இன்றைக்கு ஒரே உலகம், ஒரே பாஸ்போர்ட், ஒரே நாணயம், ஒரே ராணுவம் என்று உலக தலைவர்கள் கூக்குரல் போடுறதுக்கு காரணம் என்ன? வரப்போகிற அந்த கிறிஸ்துவுக்கு இப்பொழுதே உலகம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தெரியுமா, வருவான் அந்திகிறிஸ்து, அவன் தான் இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழே கொண்டு வருவான். அப்பொழுது ஒரே பாஸ்போர்ட் இருக்கும், ஒரே ராணுவம் இருக்கும், ஒரே கரன்சி இருக்கும், எல்லைகளற்ற உலகம், எங்கு நீங்கள் பறக்கலாம், விசா தேவையில்லை, எங்கு போகலாம், ஒரே நாணயத்தில் எங்கும் நீங்க செலவழிக்கலாம். இதை செய்ய போறது அந்திகிறிஸ்து தான். ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட அந்திகிறிஸ்து இந்த உலகத்திலே தன் ஆட்சியை ஆரம்பிப்பார். இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நன்றாக கவனிங்க. சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும், சபை கிறிஸ்துவின் சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த கிறிஸ்து வெளிப்படவே முடியாது, முடியாது, முடியாது. ஏன் என்பதை சற்று விளங்கப்படுத்தி உடன் தயவு செய்து சொல்றேன், கேளுங்க, இப்ப உலக பிரகாரமாக நான் ஒரு காரியம் சொல்றேன், நல்லா சொல்ல கவனிங்க, கவனிங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல் யுத்தம் பண்ண வேண்டுமாக இருந்தால், ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மேல் யுத்தத்தை தொடுக்கிறதுக்கு முதலாவது ஒரு காரியத்தை செய்யும். அது என்ன செய்யும் தெரியுமா? முதலாவது அந்த நாட்டில் இருக்கிற தன்னுடைய ராஜதந்திரிகளை, தட தூதர்களை அது முதலாவது ரீகால் பண்ணும், தன் நாட்டுக்கு திருப்பிக் கொள்ளும். முதலாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டில் யுத்தம் பண்ற சொன்னால், முதலாவது அந்த நாட்டில் இருக்க தன்னுடைய ராஜதந்திரிகள், தன்னுடைய தூதர்களை ரீகால் பண்ணும், திருப்பி அழைத்துக் கொள்ளும். ஏன் தெரியுமா? தன்னுடைய ராஜதந்திரிகளை வைத்துக் கொண்டு, தன்னுடைய தூதர்களை வைத்துக் கொண்டு குண்டு மாலை பொழிஞ்சு அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு அந்த தேசம் விரும்பாதே. ஆகவே முதலாவது தன்னுடைய ராஜதந்திரிகள் என்ன செய்வார்? அவங்க திருப்பி அழைத்துக் கொள்வார்கள், பிற்பாடவர்கள் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள். இது இந்த உலகத்தின் மரபு, உலகத்தின் நடைமுறை. உலகத்தின் காரியம் இப்படி இருக்குமாக இருந்தால் உன்னதமானவருடைய காரியம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தியுங்களேன். ஆகவே சபை இந்த உலகத்தில் இருக்க அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் வரவே வராது. ஆகவே தேவட தூத இருக்கிற நாம், அல்லது தேவனுடைய தூதுவர்களாக இருக்கிற நாம், ஆண்டவருடைய அம்பாசிடர்ஸாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் அந்த கிறிஸ்து இந்த உலகத்தை ஆள முடியும், அந்த கிறிஸ்து அரசாட்சி இந்த உலகத்துக்கு வர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என கருமானவர்களே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முதல்ல சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசுடைய வருகையில ஒரு கட்டம் மட்டும் நான் சொல்றேன். மறுகட்டம் ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக இந்த உலகத்தில் இறங்கி வருவார். அது எப்போது நடக்கும் சொன்னால், 7 வருஷம் அந்த கிறிஸ்துடைய ஆட்சி முடிந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக இந்த உலகத்தில் இறங்கி வருவார். கர்த்தருடைய நாமத்தில் விளங்கின ஒரு ஆமே சொல்லுங்க. 7 வருஷ உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக அவரை குத்தினவர் அனைவர்களும் அவரை காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் எல்லாரும் காணத்தக்கதாக பிரத்யட்சமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அவர் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வர்றதுக்கு முன்பாக அந்த கிறிஸ்துடைய ஆட்சி நடைபெற்றே ஆக வேண்டும். நன்றாக கவனிங்க, அந்த கிறிஸ்துடைய ஆட்சி நடைபெற்று முடிய வேண்டுமாக இருந்தால் நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துக்குள்ள போக வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷத்துக்குள்ள நீங்க பார்க்கும் பொழுது அங்கேதான் ஏழு கலசங்கள், ஏழு தூப கலசங்கள் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. அநேக காரியங்கள் சொல்லப்படும், அவை அனைத்தும் நடந்து முடியணும். ஐ டெல் யூ பீப்பிள், வெளிப்படுத்துற சொல்லப்பட்டிருக்கிற தேவ கோபங்கள் உலகத்தில் நிறைவேறி முடிந்த பிற்பாடு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி முடிவடையும். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இந்த உலகத்தில் இறங்கி போர்வாண்டு சத்தியத்தின்படி சபைக்கு நான் அறிவிக்கிறேன். ஆதாரமாக படிகள் மத்தேயு 24வது அதிகாரம், மின்னல்
கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையில் இருக்கும்.
மின்னல் எப்படியா கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை, அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்ல கவனி, அப்படின்னு அர்த்தம் என்ன? கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னத்துன்னு சொன்னா என்ன? கிழக்கிலிருந்து மேற்கு வரை இருக்கிற மக்கள் அனைவரும் அதை பார்க்க முடியும். சோ இதை போலதான் ஆண்டவருடைய இயேசு வருகை இருக்கும். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியும். படிங்க தொடர்ந்தது.
பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அந்நாட்களிலே நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு இயேசு,
உபத்திரவம் முடிந்தவுடனே.
நல்லா கவனிங்க, நீங்க நோட் பண்ணணும். அது எப்பொழுது உபத்திரவங்கள் முடிந்த உடனே, முடிந்த பிற்பாடு என்ன உபத்திரவங்கள்? வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து உபத்திரவங்களும் முடிந்த உடனே என்ன நடக்கும் பாருங்க, படிங்க.
சூரியன் அந்தகாரப்படும்.
உபத்திரவங்கள் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரம். இப்பயே சூரியன்ல பெரிய வெடிப்பு ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லி நாசால இருந்து அமெரிக்க நாசா செய்தி வெளியிட்டு அந்த வெடிப்பினால பூதிக்கு பூமிக்கு பலத்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்ல படிங்க. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன்
ஒளியே கூடாது
கூடாதிருக்கும்,
நட்சத்திரங்கள்
வானத்திலிருந்து விழும்,
வானத்தின்
சத்துவங்கள் அசைக்கப்படும். சோ எப்பொழுது ஆண்டவர் இயேசு வரும்பொழுது, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியே கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் விழும், பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது படிங்க,
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்.
அப்பொழுது மனுஷகுமாரோட வருகை வானத்திலே காணப்படும். இப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் இயேசு என்ன செய்வார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆனா முதல் நாம பார்த்தது என்ன, சபையை சந்திக்க வரும்பொழுது கர்த்தருடைய எக்கால சத்தம், ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் பிரதான, இது வந்து உலகம் எல்லாத்துக்கும் தெரியாது. இது வந்து ரகசியமாக ஆண்டவர் வந்து மத்தியாயத்தில் சபையை சந்திச்சு போன பிற்பாடு போயிடுவார், அது உலகத்துக்கு தெரியாது. ஆனால் பகிரங்க வருகையோ உலகத்தில் இருக்க எல்லாரும் காணத்தக்கதாக நடைபெறும். நன்றா கவனிங்க, அப்பொழுதுதான் வானத்து சத்துவங்கள் அசைக்கப்படும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன். ஆனா இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க ரகசிய வருகையிலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஒன்றும் இருக்காது. சொல்றதுனால விளையாடுங்க, எனக்கு இதெல்லாம் அந்த நாட்களை சொல்லித்தரத்துக்கு கொடுத்தும் இல்லை, அப்படியே நிலைமையில உங்களை வச்சிருக்கா விரும்பவும் இல்லை. நன்றா கேளுங்க, தேவனை குறித்த அறிவு தெளிவு நமக்கு சரியாக இருந்தா தான் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கலாம், கத்தோட வருகைக்கு ஆயத்தப்படுத்தல. இந்த பூமிக்குரிய இச்சக காரியங்களுக்கு விழுபட்டு சீக்குண்டு அறுப்புண்டு அழிந்து போகாதபடி ஆத்மாவுகளை காத்துக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளோட கடமையா இருக்கு. ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படிங்க அந்த வசனத்தை திரும்பி.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை.
இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு காரியங்கள் நடந்த பிற்பாடுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். வேத சொல்ற அவரை குத்தினவரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள், வானத்திற்கு எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இறங்கி வருவார், எங்க நிப்பார் என்பதையும் வேதம் சொல்றது. என்ன சொல்றது தெரியுமா, ஒளிவு மலையில் அவருடைய பாதங்கள் பதியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாதங்கள் ஒளிவு மலையில் பதியும் போது அந்த மலை இரண்டாக பிளக்கும் என்று சொல்லப்பட்டு அந்த மலை இரண்டாக பிளக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவினாலே நெருக்கப்படுகிற யூதர்கள் அந்த வெடிப்புக்குள்ளாலே ஓடி கத்தரவர்களை மறைப்பார்கள் சொல்லி மறைப்பான்னு சொல்லி வேதம் சொல்றது. எனக்கு அருமையான தேவதனமே இவளை குறித்து சொல்லிட்டே போகலாம். சொல்றேன், ஆண்டவுடைய வருகை சீக்கிரம், கத்தருடைய வருகை சீக்கிரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரம், சீக்கிரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கின்ற வார்த்தையோடு வெளிப்படுத்தின விசேஷம் முடிவடைகிறது. எனக்கு அருமையான அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவோட வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியா உன் காலத்தை பிரயோஜனப்படுத்த சத்தியத்துக்குள் ஆண்டவோட இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரமாக இருக்கபடியா உன் காலத்தை பிரயோஜனப்படுத்து. நீயும் இந்த பூமிக்கு ஒத்தவர்களை போஷம் தெரித்து எண்ணத்தை வாங்குறது, எண்ணத்தை விற்கிறது, எண்ணத்தை உடுக்கிறது, எண்ணத்தை போடுறது, எண்ணத்தை கட்டுறது, எண்ணத்தை தின்றது. அவர்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை, அவன் குடும்பம் அது என் குடும்பம் இல்லை, அவன் பிள்ளைகள் மாதிரி என்ன மாதிரி இல்லை, அவன் நகை மாதிரி எவன் குடும்பம் அப்படி எல்லாம் நீ நினைப்பார். நான் சொல்ல நீ இன்னும் மாமிசத்துக்குரியவன் தான். ஐ டெல் யூ பீப்பிள் இப்படி எல்லாம் நீ சிந்தித்துக் கொண்டிருந்தா நீ எத்தனை வருஷமா இருக்கு நான் உனக்கு சொல்றேன். தேவனோட இன்னி நீ மாமிசத்துக்குரியவனாக இருக்கிற எப்பொழுது நீ மனம் திரும்ப போறாய். பூமிக்குரியவர்களை எல்லாம் மேலானவர்களை தேடுங்கள் சொல்லி நாம் கொலோசியர் 3 நாம் வாசிக்கிறோம். நாம் எவைகளை தேடுகிறோம் என்பதை வைத்து நாம் எங்க போறோம் என்பதை நிதானிக்க முடியுமே, நிர்ணயிக்க கூடாவிட்டால் நிதானிக்க முடியுமே. மற்றவர்களை நிதானிக்காத உன்னை குறித்து நீ நிதானி என்று சத்தியத்தின் சொல்றேன். சோ கம் வித் மீ, கம் டு தி பைபிள், பேக் டு தி பைபிள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் திரும்பணும், வேதத்துக்கு திரும்பணும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு அறிவுகள் கொடுக்கிறேன். ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிறது பார்க்க ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய வருகை 2 இருக்கு. ஒன்று, உபத்திரவு காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் இயேசுவை சபை பிள்ளைகள் ஆண்டவர் மத்தியாகத்திலே இயேசுவை சந்திக்கிறது. அந்த வருகையில் இயேசு பூமிக்கு வரமாட்டார். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த கிறிஸ்துடைய காலம் உபத்திரவ காலம் ஆரம்பமாகி வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கோப கலசங்கள் கோபாக்க தேவ கோபங்கள் முடிவடைந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அதுக்கு நடக்கிற காரியங்களை நான் புற சொல்றேன். இப்ப என்ன கவனிங்க, அதுக்கு முதல் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று நான் இப்படி சொல்லுகிற சத்தத்தை ஒருவேளை உங்க உள்ளத்தில் நீ யோசிக்கலாம். 2000 இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாரு 2000 போச்சு, இன்னும் வரேன்னு சொல்லி உள்ளத்தில் நீ சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், படிங்க, எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க. 2 பேதுரு 3 அதிகாரம் 3 வாசிக்க கேப்போமே.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
நல்லா கவனிங்க, போடுங்க நல்லா கவனிங்க. எல்லாரும் ஓபன் பைபிள், எல்லாரும் வேதத்தை திறந்து நான் சொல்ற காரியங்களை எதிர்கொண்டு கொண்டு சட்டி கவனிங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, முதலாவது, ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய என்னதென்றால், படிங்க,
கடைசி
நாட்களில் தோஸ் ஆர் தி லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள். எப்படி சொல்றேன், படிங்க, என்ன சொல்றாங்க,
தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து,
தங்கள் சுய இச்சையின்படி நடப்ப, முதலாவது பரியாசக்காரராக இருப்பார்கள், இரண்டாவது சுய இச்சையின்படி நடக்கிறோம். இவைகளை நீங்க இனம் கண்டுகொள்ளணும். இவர்கள் தான் ஆண்டவருடைய இயேசுடைய வருகையை கொச்சப்படுத்துகிற கூட்டம். இது இருந்துட்டே தான் இருக்கும். இட்டில இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் சொல்லி சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆகவே முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து என்ன சொல்வார்கள், படிக்கிறார், அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்துவம் எங்கே, யார் இதை சொல்லுவார்கள், பரியாசக்கார், இரண்டாவது சுய இச்சையின்படி நடக்கிறவர், அவன் தாங்கள் கெட்டு போறது பத்தாமல் மற்றவர்களை கெடுக்கிற கும்பல் கூட்டம் இது. இப்படிப்பட்டவர்களுடைய சத்தத்துக்கும் குரலுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை நீங்க காத்துக்கொள்ளணும் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக எச்சரிப்பாக சொல்லி நான் அனுப்புறேன். கர்த்தராக இயேசுவின் நாம காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள், காத்துக்கொள் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, காத்துக்கொள் நீ பெற்றுக்கொண்ட அழைப்பை, காத்துக்கொள் நீ பெற்றுக்கொண்ட ஊழியத்தை. எனக்கு அன்பு நெஞ்சமே, ஆண்டவர் இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்குன்னு திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்றேன். படிங்க அந்த வசனத்தை,
அவர் வருவார் என்று சொல்லுகிற
வாக்கு தத்துவம் எங்கே,
பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருட்டிப்பின் தோட்டம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தின் என்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுதோ இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களும் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே,
கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 போலும்,
கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 போலவும்,
1000 ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும்
பாருங்க, கடைசி நாட்களிலே பரியாசக்கார் வருவார். என்ன சொல்லுவாங்க வந்து, அவங்க பரியாசக்காரர் மட்டுமல்ல சுவை இச்சையும்படி நடக்கிறவர்களாகவும் இருந்து மற்றவர்களை குழப்பிறவர்களாகவும் கெடுக்கிறவர்களாகவும் இருப்பார். பிசாசு டைரக்டாக வந்து இறங்க மாட்டான். பாருங்க எப்படி தேவன் தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக செய்கிறாரோ அதே போல பிசாசும் தன்னுடைய ஏஜென்ட்களை வச்சுதான் நாம செய்வான். ஆகவே உன் உறவுகள் மூலமாக உன்னை கெடுக்க இடம் இருக்குது, நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். உன் உறவுகள் மூலமாக உன்னோட ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு இடம் இருக்கு. உன் உறவுகள் மூலமாகவும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தித்த அந்த உயிரை கொடுத்து உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை காத்துக்கொள். என்றென்றைக்கும் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, இந்த உலகத்தின் சத்தத்துக்கு இடம் கொடுக்காது. அது என்ன உருவத்தில் வந்தால், என்ன வடிவில் வந்தால், என்ன உறவுகளின் வடிவில் வந்தாலும் நிபந்தனையில் எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. தேவனை விட்டு பிரிக்கிற சத்தங்களுக்கு இடம் கொடுக்காது. சத்தியத்தின் மேல சந்தேகங்களை கொண்டு வருகிற சத்துருவின் சத்தத்துக்கு காதை மூடிக்கொள். தேவனுடைய வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒரு காலம் அழியாது ஒழியாது என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே கர்த்தருக்கு ஒரு வருஷம் பிரியமானவர்களே,
கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல,
ஒரு நாள் 1000 வருஷம் போலவும்,
1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கான், ஒரு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் என்று 3வது வசனத்தை சொல்லிட்டு 8வது வசனத்திலே அவர் சொல்றாரு, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை குறித்து அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும். அறிவும் தெளிவும் இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷன் இலகுவில பிசாசு கெடுக்க முடியாது, திசை திருக்க முடியாது. அவர்தான் பேசுவது தெளிந்த புத்தி உள்ள எண்ணத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து அல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்த தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் நமக்கு இருக்கணும். பாருங்க, ஆகவே பிசாசின் தந்திரங்களை இணங்கண்டு கொண்டு சத்தியத்தின்படி அவன் நின்று தான் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. தேவனை குறித்த அறிவு தெளிவு தேவ ஜனங்களுக்குள்ள பெருக வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் கூட சொல்றேன். எனக்கு அறிமானவர்களே, இன்னொரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 94 படிங்க, சீக்கிரம் சங்கீதம் 94 சக் 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 படிங்க.
உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது.
திரும்ப படிங்க, உம்முடைய பார்வைக்கு,
உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும், 1000 வருஷம்
நேற்று கழிந்த நாளை போலவும்
ராஜாமம் போலவும் இருக்கிறது.
இது எப்படி இருக்குது, 1000 வருஷம் ராஜாமம் போல நேற்று கழிந்த நாளை போல இருக்கும். ஆகவே நம்முடைய கால எல்லைக்குள் தேவனுடைய தீக்க தரிசனங்களை நாம் அடக்க முடியாது. நான் முக்கியமான ஒரு டாக்டர் பில்டப் பண்ண போறேன், நடக்கப்படுங்க. நம்முடைய கால எல்லைக்குள் தேவனுடைய தேவனுடைய தீக்க தரிசனங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. தேவனுடைய கடிகாரத்தின்படி அந்தந்த காலத்திலே தேவனுடைய தீக்க தரிசனம் நிறைவேறும். தீக்க தரிசனம் சத்தியம். இந்த வேதம் ஒரு தீக்க தரிசன புத்தகம் என்று தீர்க்கமாக நான் சொல்கிறேன். தேவனாலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீக்க தரிசனமும் நிறைவேற ஒரு காலம் உண்டு. இதை நான் திரும்ப சொல்றேன், தேவனாலே சொல்லப்பட்ட தீக்க தரிசனங்கள் நிறைவேற ஒரு காலம் உண்டு. நமக்கும் ஆராதனை முடிக்க ஒரு காலம் உண்டு. நன்றாக கவனிங்க, ஒவ்வொரு தீக்க தரிசனமும் நிறைவேற ஒரு காலம் உண்டு. நான் சொன்னேன், அதை நான் பில்டப் பண்றோம் பாருங்க. ஏனென்றால் ஆதியாகமம் 3:15 படிங்க. ஆதியாகமம் 3:15 சக் சக் ஆதியாகமம் 3:15 படிங்க.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் பகையை, அவள் வீட்டுக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குறிக்காலை நசுக்குவார் என்றார்.
நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, இதுதான் வேதத்தில் முதல் தீக்க தரிசனம். ஹலோ, நான் திரும்ப சொல்றேன், வேதம் ஒரு தீக்க தரிசன புத்தகம். தீக்க தரிசனம் என்ன, நடக்க போறதை முன்னறிவிக்க தீக்க தரிசனம். அவர் ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொன்னாரு, வருங்காலங்களை குறித்து என்னிடத்திலே கேளுங்கள், மறைவானவர்களை உங்களுக்கு வெளிப்படுத்து. ஆதி முதல் அந்த முதல் நான் சொல்லி வருவேன். இப்படி காரியம் இருக்க சோதனை காட்டத்தில் போவானே? ஹலோ, வருங்காலங்களை குறித்து கேள்வி கேட்கறதுக்கு சோதனை காட்டத்தில் போய் கையை கொடுப்பானே? குறி சொல்லுவதை கேட்பாரு, சாத்திரக்காரனை நாடுவாரு. இந்த சத்தியத்தை அப்பட்டமாக நான் மட்டக்களப்புல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சோதனம் பாக்குறது, சாத்திரம் பாக்குறது, குறி கேட்கறது, நாள் பாக்குறது எல்லாம் தேவனுக்கு விரோதமான அப்பட்டமான பாவம் என்ற சத்தியத்தை சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் பிசாசன கிரிகள் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் சோதனம் பாக்குறது, சாத்திரம் பாக்குறது, குறி கேட்கிறது, நாள் கேட்கிறது, நட்சத்திரம் பாக்குறது தேவனுக்கு விரோதமான அப்பட்டமான பாவம். இதை தேவன் அருவருக்கிற, தேவன் வெறுக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் சொல்றேன். ஆகவே வரும் காரியங்களை குறித்து கத்தனத்தில் விசாரி ஐயா. குறி சொல்றது அவனுக்கு எது காலம் தெரியும், அவன்கிட்ட போய் உனக்கு புத்தி இல்லையா? அவனுக்கு உனக்கு என்ன புத்தி? மத்தியமும் அவனுக்கு கொஞ்சம் யோசித்து பாரு, உன்னை எது காலத்தம் அவனுக்கு தெரியும், அவனை கடவுளா? அவன் பிசாசோடு தொடர்பு கொண்டு சாத்திரம் பார்க்கிறான், கிறிஸ்தவன் உனக்கு புத்தி இல்லாட்டி வெற்றிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைல தேவ ஆவிய பெற்ற மனுஷன் மனுஷன் இல்லாம ஆகப்போட வருகாலத்தோட பிள்ளைகள் எதிர்காலத்தை கூட கத்தடத்தில் விசாரியிடப்பா, ஆண்டோடத்தில் விசாரியன், என் கற்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் ஏற்பட்டிருக்குது, ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கு, இப்படியான எப்படி ஆகும் என்று ரெபேக்கா எங்க சாத்திர காட்டத்தில் போனா பிள்ளைகளை எதிர்காலத்துக்குள் விசாரிக்க சாத்திர காட்டத்தில் போனா பாரு தேவடத்தில் ஆண்டவர் இப்படி காரியம் இருக்கு சொல்லுங்க ஆண்டவர் வாட் ஹேப்பன் என்ன நடக்கும் சொல்லு ஆண்டவனுக்கு காரியத்தை விழுங்கப்படுது என்னங்க அந்த தேவன் இன்றைக்கு நம்ம இருக்காரா இல்லையா சாத்திரம் கேப்பா ஏ சாத்திரக்கான நாடுவா சோதர சாத்திரம் நைசா என்ன என்ன சொல்றது டேட் பத்து குடு அவ குடுப்பாரு அனுப்பு இவ கேக்கு இதை நம்புறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல நீ ஆராதிக்கிற தேவனை குடிச்சு நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு கேக்குற ஏன் உனக்கு பிறக்க வச்ச ஆண்டவன் எதிர்காலத்தை எழுத தெரியாதா உனக்கு இதுக்கு மேல உனக்கு ஒரு சோதரக்காரன் வேணுமா இதுக்கு மேல கூட சாத்திரம் வெக்கமா இல்ல உனக்கு ஆண்டவர் அருவருக்கிற காலம் ஏன் நான் இதை சொல்லணும் தெரியும் ஒவ்வொரு நான் சொல்றேன் கபடி நல்லகபடி வேதத்துல புத தீக்க தரிசனம் போட்டு பாருச்சு நல்ல கபடி ஒவ்வொரு தீக்க தரிசனமும் நிறைவேற ஒரு காலம் இருக்கு நல்ல கபடிங்க நல்ல கபடி 3:15 முத தீக்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்றாரு என்ன இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு குறிச்சு வேதம் சொல்றதானே நான் சொல்ல தெரியுமா உங்களுக்கு இந்த தீக்க தரிசனம் நிறைவேற இந்த தீக்க தரிசனம் நிறைவேற நம்முடைய கால எல்லா அளவுக்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு மேல எடுத்திருக்கு நம்ப முடியுமா உங்களுக்கு காரியமா இந்த காரியமா இந்த தீக்க தரிசனம் சத்தியம் இயேசுடைய பிறப்பு குறித்த முதல் தீர்க்க தரிசனம் 3:15 அது பிசாசுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நம்முடைய கால எல்லையின்படி கிட்டத்தட்ட 4000 இயர்ஸ் 4000 ஆண்டுகள் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியிருந்ததை பாருங்க ஏன் தெரியுமா தேவோட கடிகாரம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்குது அதை நாம பார்க்க முடியாது ஆகவேதான் அதை குறித்து வேதம் என்று சொல்ல தெரியுமா அதை படிங்க கலாத்திய 4:5 சீக்கிரம் கலாத்திய 4:5 நான் சொல்றதை தயவு செய்து வேத பிரியர்கள் நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க நான் சொல்றது படிங்க பாருங்க 4:5 படியுங்க நிறைவேறதுக்கு ஒரு காலம் எவ்வளவு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது இப்ப கேட்க முடியுமா வாக்குத்தத்துவம் எங்கே 1000 வருஷமாச்சு 2000 வருஷமாச்சு 3000 வருஷம் வாக்குத்தத்துவம் எங்கே அவன் பரியாசக்கரன் சொல்லிட்டு தான் இருப்பான் பிசாசு பரியாசக்கரன் விட்டுலையா அவன் கதை ஆனா தீக்க தரிசனம் நிறைவேறியாகும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தீக்க தரிசனத்தின் ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்துக்கு 4000 ஆண்டுகளுக்கு பிற்பாக காலம் நிறைவேறும் போது கச்சிதமாக தேவட குமார் இந்த பூமியில உதித்தாரா பிறந்தாரா இல்லையா தீக்க தரிசனங்கள் ஒரு காலம் பொய்யாகாது ஒரு காலம் போக பொய்யாக ஆகவே நான் சொல்றேன் மகன மகளே உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்க தீக்க தரிசனங்கள் நிறைவேறியாகும் நான் சொல்றேன் கேளுங்க யாருக்கும் சொல்றேன் திட்டமாக உன்னை குறித்து ஏற்கனவே தேவ ஆவியானவர் சொல்லியிருக்கிற தீக்க தரிசனங்கள் நிறைவேறியாகும் நிறைவேறியாகும் ஆகவே அந்த ஏற்ற காலம் வரைக்கும் நீ காத்திருக்கணும் சத்தியத்து பண்ண சொல்ல முண்டி அடிக்காத முந்தி விழுங்காத உனக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்க தீக்க தரிசனங்கள் காலங்கள் நிறைவேற அவங்க நிறைவேறிய ஆகும் ஆகவே இதை குறித்து வேதம் சொல்லுது 1 பேதுரு 5 அதிகாரத்துக்கு வாங்க 1 பேதுரு 5:6 படிங்க பாப்போம் 5:6
ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி
சொல்ற விளங்குதோ ஆகவே கருமானுக்களே உனக்கும் ஆண்டவரால் சொல்லப்பட்டிருக்க தீக்க தரிசனம் நிறைவேறியாகும் ஆனால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவரோட பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கணும் அடங்கி இரு ஏற்ற காலத்தில் அனுப்புவார் ஏற்ற காலத்தில் எழுப்புவார் ஏற்ற காலத்தில் செய்வார் ஏற்ற காலத்தில் நடத்துவார் ஏற்ற காலம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவன் ஆதீனத்தில் இருக்கிற காரியங்கள் நாம் அறிய அவசரப்படு இப்ப செய்யு இப்ப தாரு அப்படி செய்யு இப்படி செய்யு நோ அபவுட் யுவர் காட் தீக்க தரிசனம் சத்தியம் ஆனா அந்த தீக்க தரிசனம் நிறைவேற ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் எக்ஸோடஸ் யாத்திராமம் 17:14 யாத்திராமம் 17:14 சக் 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 படி
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி அமலேக்கே வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார்
சரி இப்ப வேதத்தை படிச்சவங்களுக்கு சொல்ற காலங்க கவனிங்க இங்க ஒரு தீக்கதை சொல்லப்படுகிறது தெரியுமா அமலேக்கியர வானத்தின் கீழாம இல்ல வானத்தின் கீழே இல்லாம நாசம் பண்ணு சொன்னாரா இல்லையா ஆனா அவனு கேக்குற எப்ப நடந்தது இது ஒரு தீக்க தரிசனம் நீ யோசுவாட செவிகள் கேட்க வாசி அமலேக்கியர வானத்துக்களை இல்லாம நாசம் பண்ணு கத்த சொன்னார் ஆனா உங்களுக்கு தெரியுமோ உங்களுக்கு தெரியுமோ இந்த தீக்க தரிசனம் நிறைவேற கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எடுத்திருக்கு எங்க நிறைவேச்சு தெரியுமோ? ஒன்று சாமுவேல் 15 அதிகாரத்துக்குள்ள போவீங்கன்னு சொன்னால், சவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியர் என் இஷ்டவேலை இடமறித்ததை நான் என் மனதில் வச்சிருக்கிறேன். ஆகவே அது ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம் 2 வசனம், 7 வசனம், 8 வசனத்தை பார்த்து பாத்தீங்கன்னா இங்கதான் தீக்க நிறைவேறு. அங்க பாருங்க, இப்ப யோசுவாட காலத்துல யுத்தத்துல வெற்றி இருந்தது, அமலேக்கியரை மேற்கொண்டார்கள், ஆனா அமலேக்கியர் முழுவதும் அழிக்க முடியல. ஏன்னா அது காலம் இல்லை, அது நேரம் இல்லை. ஆனா சவுலின் காலம் வரும்பொழுது, தேவட கடிகாரம் சுழன்று தேவ நேரம் காலம் வரும்பொழுது, ஆண்டவர் சவுலை கொண்டு அமலேக்கியர் வாழ்ந்திருக்கீழே இல்லாமல் நாசம் பண்ண சொல்லி பார்க்கிறோம். என கருமானவர்களே, இப்படி நான் சொல்லிருப்பேன். இன்னொரு காரியம் சொல்லட்டு, சீக்கிரம் முடிச்சிட பாருங்க. இன்னொரு காரியத்தை படிங்க, ஆதியாகமம் 15 அதிகாரத்தை பாருங்க. ஆதியாகமம் 15 அதிகாரம் 13 வசனம், 16 வசனத்தை படிங்க.
அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியாயிருந்து அத்தேசத்தாரை ஜெயிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் ஓத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய்.
நாலாம் தலைமுறையிலே
அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால்
எமோரியுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இங்க ஒரு முக்கியமான காரியம் சொல்லிருக்காரு, எமோரியுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாக இல்லை. ஆகவே எமோரியுடைய அக்கிரமம் நிறைவாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் வேணும். இந்த 400 ஆண்டுகளும் இஸ்ரவேலர் எகிப்திலே அடிபந்தத்தில் இருக்கணும். திங்க போட்டார் எப்படி தேவனுடைய கடிகாரம் சொல்றது பாரு. எமோரியுடைய அக்கிரமும் நிறைவேறு, ஏன்னா அவங்களுக்கு குறித்த காலம் இருக்குது, அவங்களுடைய நியாயம் தீர்க்கிறது. நல்லா விளைய கொடுங்க, அக்கிரமும் நிறைவாக ஒரு குறித்த காலத்தை எமோரியருக்கு நிறைவேற்றி அவை அந்த அக்கிரம கால நிறைவேற 400 ஆண்டுகள் ஆகும். அந்த 400 ஆண்டுகளும் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனகிரேசியனும் அடிபத்திரத்தில் இருக்கும். பிற்பாடு நான் விடுதலை செய்வேன். எனக்கு அறிமானவர்களே, சொல்ற கேளுங்க, அக்கிரமும் நிறைவேற கத்தர் ஒரு காலத்தை குறிப்பிட்டார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு நெஞ்சங்களே, உன் பாவத்திலே நீ தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அந்தரங்கத்திலே அசுத்தங்களை அரங்கேற்றி அம்பலத்திலே அழகாக காட்சி அளிக்கலாம். ஆனா கத்தருடைய கண்கள், ஆண்டவுடைய இமைகள் உன்னையும் என்னையும் சோதித்தறிகிறது என்பதையும், நம்முடைய அந்தரங்கங்கள் எல்லாம் தேவனுக்கு வெளியேறுங்கும் என்பதை சத்தியத்தின்படி நான். ஆகவே பாவத்திலே நீடித்திருக்கிற மகளே மகளே, உன்னுடைய அக்கிரமத்துக்கும் ஒரு கால எல்லையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த கால எல்லைக்குள்ளே நீ மனம் திரும்பினானா உனக்கு வாழ்வு. அப்படி மனம் திரும்பா விட்டால், சோதம் குமாராவுக்கு நடந்தது நமக்கு தெரியும் தானே, ஒரு கால எல்லை ஆண்டவர் நியமித்திருந்தார், அவர்களும் மனம் திரும்பவில்லை. அத்தனை பேரை அக்னியான கந்தை தானே அழித்தார. கொஞ்ச காலத்துக்கு முதல் பாலஸ்தீனாவில் இருக்கிற சவக்கடலுக்கு பக்கத்திலே ஆராய்ச்சி செய்திருக்கார்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள். ஆராய்ச்சி செய்த போது ஒரு காரியத்தை கண்டுபிடித்து செட்டி பண்ண தெரியுமா, அவர் சொல்லியிருக்காங்க, ஒரு காலத்தில் இந்த இடத்துல ஜனங்கள் வாழ்ந்திருக்காங்க சொல்லி, இந்த இடத்துல இந்த இடம் அக்னியாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டு சொல்லி கண்பம் முடிகள். எப்படி இருக்கு வேதம்? ஒரு விஞ்ஞான புத்தகம் என்பதை யாரும் மறுக்க முடியும். கத்தோடைய பரிசுத்தம். ஆகவே அக்கிரமம் நிறைவாக காலம். ஆகவே பாவத்தில் நீடித்திருக்காத, பாவத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காத, பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்காத, வாலிப தம்பி தங்கச்சி பாரு பாவத்தோடு விளையாடக்கூடாது, பாவத்தில் நினைச்சிருக்கூடாது. ஒரு காலத்தை ஆண்டு நியமிப்பாரு, மனம் திரும்பாவிட்டால் முடிவு பயங்கரமா இருக்கும். ஆகவே தம்பி தங்கச்சி வாலிப நாட்களிலே அக்கா மாறு தங்கச்சி மாறு உன்னையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்காரு, தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க. எனக்கு அன்பு நெஞ்சங்களே, பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம், பரிசுத்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய வருகை ரெண்டு கட்டமாக இருக்கும். முதலாவது ஆண்டவர் இயேசு மத்தியாகத்திலே சபையை சந்திப்பார். அந்த சத்தத்தை நாம் கேட்க நாம் பறந்து போவோம். இது முதலாவது கட்டம். ரெண்டு, அதற்கு பிற்பாடு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் ஆரம்பமாக, பிற்பாடு கோப ஆக்கினைகள், தேவ கோப ஆக்கினைகள் முடிய ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக இந்த உலகத்தில் வெளிப்படுவார். ஆகவே அந்த கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் நீ இருக்கக்கூடாது. அதற்கு முன்பாக நீ ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வரிகளை எடுத்துக் கொள்ளப்படுவோம். கைவிடப்பட விடுமாக இருந்தால் அதை விவரிக்க எனக்கு வார்த்தை இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம், மற்றபடி ஆயத்தமாகுவோம். ஆண்டவர் இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும்படியால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சில குறிப்புகளை நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நேரம் போதாது, கத்திர சித்தமான அடுத்த முறை பார்ப்போம். இன்னும் ஆண்டவர் இயேசுடைய வருகை குறித்த இந்த சில தகவல்களை அடுத்த வர நாம் சேர்த்துக் கொள்வோம். ஆகவே எனக்கு அன்பு நெஞ்சங்களே, வெளிப்படுத்த விஷயத்தில் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கும், பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். சேருவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவருடைய கிரியை கேட்ட பலன் என்னோடு கூட வருகின்றார். ஆண்டவர் இயேசுடைய வருகை சத்தியம். அவருடைய வருகை சீக்கிரம் என்று சபைக்கு இன்றைக்கு தேவடைய ஊழியக்காரன் நான் அறிவிக்கிறேன். நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படு. For the coming of Jesus Christ, ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். செவ்வாய் சால்வியோடு ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் எழுந்திருப்போம்.